தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிச்ச மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்விலே எங்களுடைய குருநாதர் ஈழத்து சித்தர் சிவயோக சுவாமிகளினுடைய முக்கிய சீடராகிய ஹவாய் சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளினுடைய அவருடைய இந்த சேவை, அவருடைய பணி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்றாலும் இன்றைக்கு அதிலே ஒரு சிறு விடயங்களை உங்களுக்காக எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். அவர் சமயத்திற்கு, அதாவது குறிப்பாக சைவ சமயத்திற்கு ஆற்றி வந்த பணிகள் உண்மையிலேயே சைவர்களாக பிறந்த தற்கால மனிதர் எவரும் செய்ய முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. 2000 ஆகஸ்ட் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே அவருக்கு யூத்தாண்ட் நினைவு பரிசு வழங்கப்பட்டது சமாதானத்திற்காக. அப்பொழுது அவர் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே ஆற்றிய சொற்பொழிவிலே சில முக்கியமான விடயங்களை இங்கே தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அவர் கூறுவது என்னவென்றால், உலக சமாதானத்திற்காக நாங்கள் பலரும் பல்வேறு வழிகளிலே எங்களுக்கான சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் உலகத்திலே சமாதானம் நிலவ வேண்டும், போர் சூழல் மறைய வேண்டும் என்றால் அது வீட்டிலே ஆரம்பமாக வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் நிலவினால் அது நாட்டிலும் பின்பு உலகத்திற்கும் பரவும். இங்கே ஔவையாருடைய அந்த வரப்புயர நீருயரும் என்ற வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. உண்மையிலேயே இந்த குழந்தைகளை நாங்கள் சிறு சிறு தவறுகளுக்காக அவர்களுக்கு நாங்கள் அடிக்கிறோம். நாங்கள் புலம்பெயர் நாடுகளிலே கூட சிலர் அந்த பழக்கத்தை கைவிட்டதாக தெரியவில்லை. குழந்தைகளை அடிக்கும் போது அந்த குழந்தையினுடைய பிஞ்சு மனதிலே படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வை நாங்கள் மறந்து விடுகிறோம். அப்பா எனக்கு அடிக்கிறார், என்னை நல்லவனாக்குவதற்கு, என்னை திருத்துவதற்கு என்ற அந்த ஒரு நினைவு அதற்கு வருவதற்கு முன் அந்த அடி வாங்கிய நினைவுதான் அதன் நினைவிலே நிலைத்திருக்கும். அப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி தான் குழந்தை பெற்ற பின்பு அது அந்த குழந்தைக்கு அடிக்கிறது. இவ்வாறு இது வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே வருகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறோம். எனவே இந்த அடிக்கின்ற அந்த இது அப்படியே பரம்பரையாக போய்கொண்டிருந்தால் சமாதானம் எவ்வாறு ஏற்படும் என்பதை அவர் ஒரு மிகவும் தெளிந்த ஒரு சொற்பொழிவாக அங்கே ஆற்றியிருக்கிறார். வீட்டிலே அமைதி, எந்த காரியத்துக்கும் வீட்டிலே பழகிய பழக்கத்தை தான் பொதுவாக குழந்தைகளை பற்றியோ அல்லது வளர்ந்தவர்களாகி அவர்கள் நல்ல வழியிலே நடந்து கொள்வதற்கும் இவர்களுடைய பெற்றோர் இவரை வளர்த்தெடுத்த முறையை பற்றித்தான் பேசுவார்கள். இப்பொழுது நாங்கள் குழந்தைகளை அடிக்கிறோம், அதே நேரத்தில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டோம். விஞ்ஞானத்திலும் வெவ்வேறு துறைகளிலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றங்களையும் பல வசதிகளையும் பெற்றிருக்கிறோம் என்றால் அதை நாங்கள் விஞ்ஞானத்தை பாராட்டும் அதே வேளையில் அதனுடைய சீர்கேடுகளையும் மறுபக்கத்தில் பார்க்கத்தான் வேண்டும். தொலைக்காட்சி, வீடியோ விளையாட்டுகள், மற்றது எங்களுக்கு கிடைக்கின்ற பல்வேறு வகையான படங்கள், சினிமா படங்கள், இவற்றின் ஒவ்வொருடைய தாக்கமும் குழந்தைகளை எவ்வாறு தாக்கி வன்முறைக்கு இட்டுச் செல்கிறது என்பதை அவர் மிக சூசகமாக தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நன்னாளிலே நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்விலே விஞ்ஞானத்தின் விந்தைகளை பற்றி நாங்கள் வானலாவ புகழ்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் எங்களுடைய சமயம் எங்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது, சமய உணர்வு ஓரளவுக்கு வயது வந்தவர்களிடம் இருப்பதோடு எம்முடைய இளம் சந்ததியினருக்கு இவ்வளவாக சென்றடைகிறது என்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கீதவாணி வானொலியூடாக சில ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே ஓரளவுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு பேரவாவிலே இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவை எங்களால் உண்மையின் நன்றியுடைய பாராட்டிக் கொண்டு இங்கே வழக்கம் போல டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார். நேற்று கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாகிவிட்டது. எனவே பல்வேறு விடயங்களை நான் தொட்டு செல்கின்ற வேளையிலே அவர் அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்காக வணக்கம் டாக்டர் லம்போதன் அவர்களே.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் எப்பொழுதும் சமகால நிகழ்வு, சமகால பண்டிகைகள், குருபூஜைகள், மகான்களுடைய நினைவுகளுடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்பது வழக்கம். ஆசிரியர் சொன்னது போல தற்பொழுது கந்த சஷ்டி காலம். எங்களுக்கு தெரியும் இது அமாவாசை வளர்ப்புறை பிரதமை, அமாவாசைக்கு அடுத்த முதலாவது நாள், அது ஃபர்ஸ்ட் லீவ்னே டே என்று சொல்லுவார்கள். அதிலிருந்து ஷஷ்டி ஆறாவது, ஷஷ்ட என்றால் ஆறு, அப்ப அந்த ஆறாவது லீவ்னே டே வரைக்கும் உள்ள ஆறு நாட்களில் முருகப்பெருமானுக்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நாட்கள் இந்த கந்த சஷ்டி. இந்த ஆறு நாட்களும் முருகன் சூரபன்மாவுடன் போரிட்டு ஆறாம் நாள் வெற்றி பாகை சூடியதாக கந்த புராணம் கூறுகின்றது. இந்த கந்த புராணம் வந்து ஒரு மகிமையான புராணம். எங்களுக்கு தெரியும் வியாசர் 18 புராணங்கள் பாடியிருக்கின்றார். இந்த 18 புராணங்களில் ஏனைய 17 புராணங்களுக்கு உள்ள சுலோகங்களை விட கூடிய சுலோகங்கள் இந்த கந்த புராணத்துக்கு உண்டு. இந்த கந்த புராணத்தை தான் தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரியார், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர், அவர் தமிழிலே கந்த புராணம் என்று பாடியிருக்கின்றார். எங்களுக்கு தமிழிலே மூன்று புராணங்கள் மிகவும் முக்கியமானவை. புராணங்கள் என்றால் கன பேர் யோசிப்பார்கள், இதெல்லாம் புராணங்கள் எல்லாம் பழங்கதைகள், இந்த காலத்துக்கு ஏற்று வராது. அல்லது சில பேர் சொல்லுவார்கள் புழுகு மூட்டைகள், சில பேர் சொல்லுவார்கள் இது எல்லாம் அறிவு குறைந்த மக்களை. என்ன நாங்கள்லாம் அறிவு கூடிவிட்டோம்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் ஒரு கேள்வி வந்திருந்தது இல்லையா, 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் மனித நாகரிகத்தில் உச்சத்தில் இருக்கும் பொழுது என்று. இந்த மனித நாகரிகம் என்றால் என்ன, அதிலே உச்சத்தில் இருக்கிறோமா? இதுதான் இந்த ஆணவ இருள், த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். எங்கே நாங்கள் இருட்டிலே இருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியாமல் மறைத்திருப்பது. சொல்லுவார்கள் இருள் தன்னை காட்டும், ஆனா ஆணவம் என்ற இருள் வந்து பொருளை காட்டாது, ஆனா தன்னை காட்டும் இருள். இருளிலே ஒரு பொருளும் தெரியாது, ஆனா இருட்டு இருப்பது தெரியும். ஆனால் இந்த ஆணவம், ஆணவம் என்றால் ஈகோ அல்ல, இந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், அந்த ஆன்மாக்களை பிடித்திருக்கிற அனாதியான பந்தம், அது இருக்கின்ற பொழுது அது தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. அப்படிப்பட்ட நிலையிலே அப்ப இந்த அறிவு குறைந்தவர்களுக்காக ஒரு பயப்படுத்தி ஒரு ஸ்கேர் டெக்டிக்காக இந்த புராணங்கள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். உண்மையிலே கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த புராணங்கள் பூத கண்ணாடி போல, இந்த மேக்னிஃபையிங் கிளாசஸ் மாதிரி. இப்ப வேதங்களிலே ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டதை விரித்து சொல்வது புராணங்கள். இப்ப வேதங்களிலே வந்து சத்தியம் அத உண்மை பேசு என்று சொன்னால் அதற்கு ஒரு புராணமாக ஹரிச்சந்திர புராணம் இருக்கின்றது. அப்படி இவ்வாறு ஒரு சிறிய உண்மைகளை பெரிதாக விரித்து சொல்வது புராணங்கள். அடுத்ததாக இவையெல்லாம் நடந்திருக்க கூடுமா என்ற அடுத்த கேள்வி கொண்டு வருகின்றன. நடந்திருக்க கட பேர் சொல்லுவார்கள் முருகப்பெருமான் இருக்கின்றார். முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவியர்கள், வள்ளி தெய்வானை என்று ரெண்டு மனைவியர்கள். அப்ப இதற்கு மெஞ்ஞான விளக்கமும் ஒன்று உண்டு, அதாவது கடவுளுக்கு மனைவியர் ஏன், என்ற கேள்வி. இதற்கு பல முறை பதிலளித்திருக்கின்றோம். மீண்டும் அதை தொட்டு செல்லலாம் என்ற புதிது புதிதாக நேயர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கும் இறைவன் ஒருவன் இருக்கின்றார் என்றால் எங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்க தேவையில்லை. அவர் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார், சரி, படைத்து விட்டு போகட்டும். ஆனால் இந்த இறைவன் எங்கள் மீது அன்புள்ளவராயிருக்கிறார், அக்கறை உள்ளவராயிருக்கிறார், அருள் உள்ளவராக இருக்கின்றார், நேசம் உள்ளவராக இருக்கின்றார் என்கின்ற பொழுது தி பேசிஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் த காட், இதுதான் எங்களுக்கு முறைக்கு மீது இருக்கிற தொடர்பு. அந்த அருள், அந்த அன்பு, அந்த நேயம் தான் சக்தி. அருள் அது சக்தியாகும். இது சிவஞான சித்தியால சொல்லியிருக்குது. இந்த அருளைத்தான் நாங்கள் இறைவனுடைய சக்தி என்று சொல்லி வழிபடுகின்றோம். இனி இந்த சக்தியிலேயும் கூட பலவிதமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இந்த மோட்டிவேஷன், ஒரு விஷயம் ஒன்று, காரியம் ஒன்று நடைபெற வேண்டும் என்றால் மூன்று விடயங்கள் தேவை. ஒன்று, அதை செய்வதற்குரிய நாட்டம் அல்லது இச்சை, இந்த மோட்டிவேஷன் வேணும். ஒரு பரீட்சை எடுப்பதென்றால் என்ன, ஒரு தொழில் செய்வதென்றான, இது தேவை, இச்சாசக்தி. அடுத்தது கிரியாசக்தி, அதுக்குரிய நெறிமுறைகளை, காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெறும் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்துக்கு வந்து இதை செய்ய வேண்டிய அந்த கரிமத்தை செய்ய வேண்டும், அது கிரியாசக்தி. அடுத்ததாக அதை பற்றிய அறிவு விளக்கம் வேண்டும், அது ஞானாசக்தி. இந்த மூன்றும் இருந்தால் ஒரு காரியம் வெற்றி பெறும். ஒருவருக்கு நோய் இருக்கிறது என்று, டயபெட்டிஸ் இருப்பது என்று வைத்துக் கொண்டால் அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு நாட்டம் வேணும். அவருக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் எந்த வைத்தியரை பார்த்தும் எந்த காரியம் பண்ணினாலும் அவருடைய மோட்டிவேஷன் இல்லாமல் அந்த வியாதி மாறாது. அதே நேரம் அவர் அதுக்குரிய ஆக்ஷனையும் எடுக்க வேண்டும். அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும், அந்தந்த அபியாசங்களை செய்ய வேண்டும், அந்தந்த மருந்துகளை அந்தந்த வேலைக்கு எடுக்க வேண்டும், அந்தந்த செக்கப்புகளுக்கு அந்தந்த நாளுக்கு போக வேண்டும். இது கிரியை. அடுத்தது அந்த டயபெட்டிஸ் பற்றிய விளக்கம் வேணும். இன்றைக்கு இந்த சுகர் கூடியிருக்கு, காலையில செக் பண்ணும்போது இது ஏன் கூடியிருக்கிறது, ஓ ராத்திரி நான் ஸ்வீட் சாப்பிட்டு விட்டேன், அல்லது நேற்று நான் ராத்திரி நடக்க போகவில்லை பின்னேரம், இப்படியான அந்த விளக்கங்கள், அப்ப எதை கூட்டி எதை குறைத்து எதை கண்ட்ரோல் பண்ண வேணும் என்ற விளக்கங்கள் வேணும். இந்த இச்சை கிரிய ஞானம் மூன்றும் இல்லாவிட்டால் உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நன்றாக நடைபெறாது. இந்த மூன்று காரியங்களின் துலங்க இந்த மூன்று சக்திகளின் தேவை. இறைவனிடம் இந்த சக்திகள் முழுமையாகவே இருக்கின்றன, பூரணமாக. எம்மிடம், ஆன்மாக்களிடம் அவை மறைப்புண்டு மலங்குண்டு இருக்கின்றன. அவற்றை துலங்க பண்ணுவதற்குத்தான் நாங்கள் விபூதி, மூன்று குறிகளால விபூதி மந்திரத்தோடு சிவசிவா என்று பூசுகின்றோம். இந்த மூன்று சக்திகளையிலிருந்தால் நாங்கள் இறைவனுடைய மனைவிமாராகவும் கூட சொல்லுவார்கள். முகப்பெருமானோடு எடுத்துக்கொண்டால் ஏன் ரெண்டு மனைவி என்றால், இச்சாசக்தி வள்ளி, மோட்டிவேஷன், அவர் இச்சைப்பட்டு விரும்பித்தானே வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். கிரியாசக்தி தெய்வானி, தேவர்களுடன் சமர் புரிந்து அதன் பின்பாடுதான் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை மனம் புரிந்து கொண்டார், செயல் வீரன். அப்ப செயலுக்கு காரணமான கிரியாசக்தி வந்து தெய்வயானை. ஞானாசக்தி வந்து வேல். இந்த வேல் வந்து வலும் முனைப்பாக கூர்மையாக இருக்கும். மாணிக்கவாசர் சொல்லுவார், கூர்த்த மின் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இந்த கூர்த்த ஞானத்தோடைய ஞானிகளால் கூட அவருடைய உணர்வினாலே உணர்வதற்கு அரியது, அவர்களுடைய பார்வைக்கு நோக்குவதற்கு அரியது என்று சொல்லி சொல்லுகின்றாரே. அந்த ஞானத்தை குறிப்பதுதான் வேல். இந்த வேல் வந்து ஷார்ப்பா இருக்கும். அதனால் நாங்கள் வேலாயுதம் என்று பெயர் வைக்கின்றோம், சூலாயுதம் என்று பெயர் வைப்பதில்லை. சூலம் வந்து தண்டனையை செய்வது, உங்களுக்கு தெரியும், சக்தியினுடைய சூலம், சிவனுடைய சூலம் வந்து தண்டனையை கொடுப்பதை தவிர ஞானத்தை கொடுப்பதில்லை. ஞானத்தை கொடுக்கின்ற வேல் வேலாயுதம். அதனால் தான் நாங்கள் வேலாயுதம் என்று பெயர் எடுக்கின்றது, சூலாயுதம் என்று ஒருவருக்கும் பெயர் இல்லை.
ஒவ்வொரு பேருக்கும் அதுக்கு
ஒரு விளக்கம் இருக்கின்றது. இப்படி பல விளக்கங்கள். இதிலே முருகப்பெருமான் உண்மையாக இருந்தாரா, சூரன் உண்மையாக இருந்தானா, இப்படி எல்லாம் யுத்தங்கள் நடந்ததா என்றால் எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஹிந்து டைம் லைன் தேவை. எங்களுடைய கால பிரமாணம், முன்னர் சொன்ன மாதிரி எங்களுடைய கால பிரமாணம் அளப்பெரிய கோடி வருடங்கள் கடந்தது. ஒரு கல்பம் என்றால் 432 கோடி வருடம். இந்த 432 வருடங்கள் ஒரு கல்ப காலம். இதில் 1000 சதுர்யுகங்கள் வந்து போகும். ஒரு சதுர்யுகத்திலே கிட்டத்தட்ட 43,20,000 வருடங்கள் ஒரு சதுர்யுகம். இப்படி 1000 சதுர்யுகம் வந்து போக அது 432 கோடி வருடம், அது ஒரு கல்பம். அப்ப இப்படி ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். இந்த பகல் பொழுது முடிய இரா பொழுது இன்னொரு கல்பம். இப்படி பகலிரவாக இந்த 864 கோடி வருடங்கள் கொண்ட பகலிரவு கோலாதாக பிரம்மாவுக்கு 100 வருடங்கள் உண்டு அவருடைய ஆயுள்.
எல்லாம் 100 மடங்கா
பெருக வேண்டும். இப்படி 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், இத்தனை கோடிக்கணக்கான பிரமர்கள் வந்து போய்விட்டார்கள். அவருடைய தலை மாலைகளைத்தான் சிவன் அணிந்திருக்கின்றார். தலை மாலை தலை கணிந்து தலையே வந்து பாடுகிறான் இல்லையா, அந்த பிரமனுடைய தலை மாலைகளை அணிந்தவர். அப்ப இந்த எங்களுடைய காலம் அவ்வளவு அளப்பரியது. இன்றைக்கு விஞ்ஞானமும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகின்றது. முன்னர் சொல்லது போல 5000 வருஷத்துக்கு முந்தி மனிதன் தோன்றான் என்ற கதையெல்லாம் இப்போது இல்லை. 6000 வருஷத்துக்கு முன்னால் மனிதன் தோன்றியதாகத்தானே வரலாறுகள் சொல்லிக் கொண்டு வந்தன. அதையெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு டைனோசோர்ஸ் என்ற போசல்ஸே எத்தனையோ மில்லியன் இயருக்கு வந்துவிட்டது. இப்ப இப்படிப்பட்ட கோடானு கோடி வருடக்கணக்கிலே இதே மாதிரி எத்தனையோ முறை இந்த உலகங்கள் தோன்றி அழிந்திருக்கின்றன. 5 வகையான அழிவுகள் இந்த உலகங்களுக்கு உண்டு. உலக அழிவினுடைய ஒரு ஒரு புரிந்துணர்வால் வேண்டுமென்றால் அந்த ஆங்கில திரைப்படம், அருமையான திரைப்படம் ஒன்று இருக்கிறது 2012 உண்டு, அதை பார்த்தால் விளங்கும் எப்படி பிரளயம் வரும் என்று. இப்படி பிரளயங்களிலே நைமித்திய பிரளயம் என்று இருக்கின்றது. நைமித்திய பிரளயம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு மன்மந்திரத்துக்கும் வருவது. அதாவது 71 சதுர்ஜுகங்கள் கொண்டது ஒரு மன்மந்திரம். இந்த 71 சதுர்ஜுகங்கள் முடிய 3,57,20,000 வருஷங்கள் முடிய ஒரு அழிவு வரும். அது பூலோகம், எங்களுடைய காஸ்மிக் யூனிட், அவ கெலக்சி இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் அந்த அழிவு வாரது. அதற்கு அப்புறமாக இந்த கல்பகாலம் இருக்கிறது. 1000 சதுர்ஜுகங்களுக்கு ஒரு முறை கல்பகாலம். அந்த கல்பகாலம் முடிய பிரம்மாவுடைய இராப்பொழுது தொடங்குகின்ற பொழுது பூலோக, புவர்லோக, சுவர்லோக, இந்த கெலக்சி, இதுக்கு அப்பால இருக்கிற புவர்லோகம், அதற்கும் அப்பால இருக்கிற சுவர்லோகம், சுவர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா மதங்களும் சொல்லுகின்றன சுவர்க்கத்தை பற்றி. எங்கே இருக்கின்றது என்று சொல்லியில மும்மூ உலகங்கள் என்கிற இந்த 3 உலகங்களுக்குமே ஒரு அழிவு வருகின்றது. அது ஒரு பிரளயம். அதை சொல்லுவார்கள் நித்திய பிரளயம். நித்தி என்றா டெய்லி, பிரம்மாவுடைய டெய்லி, ஒவ்வொரு நாளும் அவருடைய நாளில் ஒரு கா நடக்கும். அது முடிந்தவுடன் மீண்டும் 1000 சதுர்ஜுக காலம் அந்த அழிந்த நிலையிலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 உலகங்களையும் பிரம்மா திருப்பி படைப்பார். ஆனா மேனிய உலகங்கள் அப்படியே இருக்கும். இது 2வது பிராலயம். அடுத்ததாக இப்படியாக போய் அப்பாலே ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று சொல்லப்படுகின்ற சிவனுடைய பிரதிநிதியாக, சிவனாக இருப்பவர். நாம் தியானத்தில் இருக்கின்ற சிவனுடைய சிலை பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். நல்ல மெகாசை சிலை கூட வச்சிருக்கின்றார்கள். சிவன் யாரை நோக்கி தியானத்தில் இருக்கின்றார் என்று கேட்பார்கள். அவர் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர், சிவனுடைய பிரதிநிதி. உமக்கு அவர்தான் சிவன். அந்த ஸ்ரீகண்ட ருத்ரருடைய காலத்திலே அவருக்கு கீழ்பட்ட 108 புவனங்கள் சங்காரத்துக்கு வரும். பிரம்மாண்டம் என்று சொல்லுவோம். அந்த பிரம்மாண்டம் அதுக்குட்பட்ட 108 பிராண்டங்கள் சிறது. அது ஒரு பிரளயம். அதற்கு அடுத்ததாக இந்த ஸ்ரீகண்டருத்ரர் உட்பட்ட அடுத்த 57 புவனங்களையும் கொண்டு அனந்தேஸ்வரர் என்று அடுத்த லெவலில் உள்ள சிவன், அவருடைய சங்காரம் கொண்டு வரும். அது அப்படி. அப்ப முதலாவது ஸ்ரீகண்டருத்ரிலே பிரளயத்தை அவாந்தர பிரளயம் என்று சொல்லுவோம். அனந்தேஸ்வருடைய பிரளயத்தை மத்திம பிரளயம் என்று சொல்லுவோம். இதெல்லாம் எத்தனையோ கோடி 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 வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பது. கடைசியாக மகாசங்காரம் என்று சொல்லப்படுகின்ற கடைசி பிரளயம், அது வந்து சிவனுடைய அருளாலே நடப்பது. அவர்தான் எல்லா உலகங்களும் கடைசியிலே அவரிடம் ஒடுங்கும். இப்படியான சைக்கிள்கள் எத்தனையோ முறை நடந்து நடந்து போய்விட்டது. இதுல ஒரு முறை இந்த பிறப்பில், இப்ப இந்த விடத்திலே சொல்லுகின்றோம், மனிதன் இப்படி பிறந்தான், குரங்கிலிருந்து கூர்படைந்தான், டைனோசோர் வந்தது, எரிகள் விழுந்தது, அழிந்தது, இது எல்லாம் இப்ப நடந்த கதை. இதுக்கு முதல் எத்தனை தினம் இப்படி இப்படி எல்லாம் வந்து வந்து போய்விட்டது, எப்படி எப்படி மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படி எப்படி உயிர்கள் இருந்திருக்கின்றார்கள், எந்தெந்த உலகங்களை யார் யார் ஆண்டிருக்கிறார்கள் என்ற கதையெல்லாம் எங்களுக்கு விஞ்ஞானத்திலே வராது. இது விஞ்ஞானத்தில் உள்ள புராணங்களிலே தரும். அங்கன்மா ஞானத்துக்கோர் 1000 கோடி அண்டம், இது கந்த புராணத்திலே 1000 கோடி அண்டம். இந்த 1000 கோடி அண்டம் என்ற கொள்கை இன்றைக்கு கடைசி 100 வருடங்களாகத்தான் விஞ்ஞானத்திலே பூந்திருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இதுகள்ல இந்த சூரபத்மனுடைய ஊரும் கந்த பெருமானுடைய இருப்பும் அவருடைய திருமணங்களும் நடந்தேறிய விடயங்களே. இதுல சந்தேகப்பட தேவையில்லை. இது நடந்ததா இல்லையா
சந்தேகத்திடமில்லை.
அப்ப இந்த அது ஒன்று. மற்றது அவருடைய சக்தி தத்துவம், ஏன் 2 மனைவிமார் என்று அந்த தத்துவத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக இந்த முருகனுடைய வழிபாட்டிலே இந்த சூரபத்மன் என்ற அசுரடைத்தான் அவர் அழைக்கின்றார். அதில் 3 அசுரர்கள் வருவார்கள். சூரபத்மன், பானுகோபன், சிங்கமுகாசுரன்,
3 பேர்
அவர் சொல்லுவார்கள். இவர்கள் 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாய என்ற 3 மலங்களுக்கு ஒப்பானவர்கள். பார்த்தால் தெரியும். முதலாவதாக சிங்கமுகாசுரன் அழிவான், அதுக்காக பானுமுகன் அழிவான், அடுத்ததாக சூரபத்மன் அழிவு, அப்படித்தான் அந்த ஓடரில் வரும். அப்ப மாயை மலம் கழிந்து, அடுத்ததாக கர்மம் கழிந்து, அதுக்கு அடுத்ததாக கடைசியாகத்தான் ஆணவ மலத்தினுடைய அழிவு வரும். அதுதான் சூரனுடைய கடைசி தத்துவம். அப்ப அதிலே தத்துவமும் இருக்கின்றது, கதையும் இருக்கிறது. கதைக்கு கதை, தத்துவத்துக்கு தத்துவம், வரலாற்று உண்மைக்கு உண்மை, அப்படி எல்லாம் ஒன்றாக சேர்ந்த இதாகத்தான் இந்த முருகனுடைய கந்த சஷ்டி என்ற தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கந்த சஷ்டி காலத்திலே பல பேர் முருகனுடைய வழிபாடு செய்வார்கள், விரதம் இருப்பார்கள். 6 நாட்களும் விரதம் இருப்பது சிறந்தது. விரதம் இருக்க இயலாதவர்கள் முருகனை வழிபட்டு அந்த முருகனை நினைந்து முருகனுடைய தோத்திரங்களை ஓதி வருவதே சிறந்தது. பலவிதமான சோத்திரங்களை ஓதுவார்கள். கந்த சஷ்டி கவசம் மிகவும் பிரபலமான ஒன்று. தேவராய சுவாமிகள் பாடினது, துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பலிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் விமலரருள் கந்தர் ஷஷ்டி கவசந்தனை என்று தொடங்குகின்றது. எவ்வளவு பலன்களும் உண்டு. வல்வினைகள் போவோம், துன்பம் போவோம், செல்வம் வரும், நிஷ்டை வரும், எல்லா இன்பங்களும் வரும் என்று சொல்லி இருக்கின்றது. அந்த தேவராய சுவாமிகள் இதை பாடினது சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர். ஆனால் அதற்கு முன்னரே இந்த கந்த சஷ்டி இருந்திருக்கின்றது. பாரம்பரியமாக முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்லுவார்கள். நம்ம திருமுருகாற்று படையிலேயே பார்த்தால் ரெண்டு விதமான வழிபாட்டு முறைகளும் இருந்திருக்கின்றன. ஆகம முறைப்படி அந்தணர்கள் வணங்குகின்ற முறை, அடுத்ததாக முனிவர்கள் வணங்குகின்ற முறை, அடுத்ததாக வேடர்கள் குறவர்கள் வணங்குகின்ற முறை, இப்படி எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் ஒரே பாடலிலேயே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே பாடியிருக்கின்றார். முனிவர்களை வர்ணிக்கின்ற பொழுது மார்பின் எண்களும் இயங்கும் ஜாக்கையர் மார்பெல்லாம் எலும்பு தெரிகின்ற உடம்பு அவர்களுக்கு, நண்பகல் பலவுடன் கடிந்த உண்டியர், பல பகல் கழிந்து ஒரு பொழுது உண்ணும் உணவை பழக்கத்தை உடையவர்கள், இகளோடு செற்றம் நீக்கிய மனத்தினர், கோபம் செருக்கு ஆகிய இல்லாத மனத்தை உடையவர்கள், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், எல்லாம் கற்றவர்களுக்கு கூட அறிய முடியாத அறிவை அறிந்த அறிவினர்கள், கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர், காமமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர், இடும்பை யாவதும் அறியா இயல்பினர், அவர்களுக்கு இன்ப துன்பங்களை பற்றிய யோசனை கிடையாது, இயல்பினர் மேற துணியல் காட்சி முனிவர் முன்புக, இப்படிப்பட்ட முனிவர்கள் திருவாவினன்குடையிலே முருகனை வழிபடுகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரியாக அந்தன பெருமக்களுடைய வழிபாட்டை குறிக்கின்ற பொழுது இருமூன்றெய்திய இயல்பினின் வளாகது, அறுதொழில் அந்தனர்களுக்குரியது, ஈதல் இரத்தல் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல், பல இடங்களிலே சொல்லுவார்கள். இந்தியாவுக்கு போறவர்கள் சொல்லுவார்கள், அங்கெல்லாம் எல்லாம் பணம் பண்ணுகிறார்கள், இந்த பிராமணர்கள் எல்லாரும் காசு கேட்கிறார்கள் எல்லாருக்கும் என்று இங்கே இருந்து போவர்கள் சொல்லுவார்கள். அப்ப யாருக்கு காசிலே கண்ணு பார்க்க வேண்டும்? இப்போ பார்த்தால் இங்கிருந்து போறவர்களுக்கு அது என்ன அந்த காசு கேட்கிறார்கள் என்று ஒன்று, அது பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில்களில் ஒன்று. ஈதல் என்பது எல்லாரும் செய்யலாம், இரத்தல் என்பது எல்லாரும் செய்ய முடியாது. புறநானூற்றிலேயே ஒரு பாட்டு இருக்கின்றது, அதிலே சொல்லுவார்கள், ஈதல் இழிந்தன்று, அதுல ஒரு பாட்டு, அதாவது வந்து ஈதல் ஏதாவது ஒருவர் வந்து இரத்தல் வந்து இழிந்தது, அதை விட இழிந்தது ஒருவர் இறக்கும் பொழுது ஈயேன் என்றால் அதனும் இழிந்தன்று, இரத்தல் இழிந்தன்று இறக்கும் பொழுது ஈயேன் என்றால் அதனும் இழிந்தன்று, அதாவது இரத்தல் இழிந்தது அதைவிட எளியது ஒருவர் இறக்கும் பொழுது இல்லை என்று சொல்லுவது அதைவிட எளியது என்று சொல்லியிருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது, இந்த இரத்தலை இழிந்தது என்று வைத்தால் யாருக்கு அது விதிக்கப்பட்டிருக்கின்றது சொன்னால் ரெண்டு பேருக்குத்தான். ஒன்று துறவிகளுக்கு, அவர்கள் பிச்சை எடுப்பார்கள், அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிராமணர்களுக்கு. அறுதொழிலோர் வள்ளுவரே சொல்லுகின்றார், அந்தனர்களை சொல்லுகின்ற பொழுது அறுதொழிலோர் என்ற வார்த்தையை பாவிக்கின்றார். ஆபயன் குன்றும் அறுதொழிலோள் நூல் மறப்பர் காவலன் காவானெனின், காவலன் வந்து இப்போ அரசன் இல்லை, இப்போ நாங்கள் தான் எங்களுடைய சமயத்தை பாதுகாக்கிறோம், நாங்கள் ஒழுங்காக பாதுகாக்காவிட்டால் ஆ பயன் குன்றும், பொருளாதாரம் குன்றும், பசுக்களுடைய பயன்றது பொருளாதாரத்தையே குறிக்கும். அறுதொழிலோ நூல் மறப்பர், அந்தனர்கள் தங்களுடைய நூல்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். அப்ப இந்த சீரழிவுக்கு காரணம் நாங்கள் தான், ஏனென்றால் காவலன் காவானெனின், அப்ப இந்த அறுதொழிலே இரத்தல் அவர்களுக்கு ஒரு தொழில். ஏனென்றால் இது ஃபுல் டைம் ஜாப். அவர்களுடைய முழு நேர பொருள் வந்து வேத அத்தியனம் பூஜை, அதுதான் அவர்கள் விவசாயம் செய்வதோ வியாபாரம் பண்ணுவதோ இல்லை. அப்ப அவர்கள் டிபெண்ட் பண்ணி இருப்பது இதனால் அவர்களுடைய இரத்தல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில். இதை புரிந்து கொண்டால் நாங்கள் இந்த கோயில போனா இப்படி எல்லாம் காசு இருக்கிறார்களே என்று குறை சொல்லுக மாட்டோம். இரண்டாவது, எங்களுக்கு இருக்கிற பணம் யாருடைய பணம்? அவன் தந்தது. அதுலயும் என்ன கேட்டால், இங்கே இருந்து போட்டு இந்த கனடாவில் ஒரு டாலர் எங்களுக்கு இந்தியாவில் 43 டாலர் 44 ரூபாய் 45 ரூபாய் பெறும். இந்த ஒரு டாலர் போடுவதற்கு எவ்வளவு யோசனை, எவ்வளவு ஹலோவீன் பண்டிகை நடந்தது, எமது பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உடுப்புக்காக இத்தனை டாலர் செலவழித்திருப்போம், தீபாவளிக்கு இறைவனுக்கு ஒரு பட்டு சாத்தி இருப்போமா? இதுதான் நாங்கள் அந்த பார்க்க வேண்டிய பார வித்தியாசம். அப்ப இந்த இதைத்தான் சொல்ற இருமூண்டு எய்திய இயல்பினின் வளாறு அந்த ஆறு தொழில்களிலே நின்று, இருமூண்டு என்றால் ஆறு, இருவச்சுட்டிய பல்வேறு தொல்கொடி, தாய் தந்தை இருவரும் நல்ல பழமையான மரபிலே வந்த சிவாச்சாரிய மரபிலே வந்தவர்கள், அருணான்கு இரட்டி இளமன யாண்டு, அருணாங்கு 24 அதை இரட்டித்தால் 48 வருடங்கள் அவர்கள் பிரம்மச்சரியம் காத்திருக்கின்றார்கள், ஆறுநில் கழிப்பிய அரண்ணவில் கொள்கை, மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து, முத்தி மூன்று வகையான அக்னியை அந்தனர்கள் ஒம்புகின்றார்கள். அந்தர்களுடைய அக்னிஹோத்திரம் என்பது அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. இப்பொழுது அது அருகி வருகின்றது, வெகு சிலர் தான் அதை செய்து வருகின்றார்கள். வேலை வேணுமை அது மூன்று வகையான அக்னியை சொல்லுவார்கள். ஒன்று கார்கபர்ஜ்ய அல்லது கிரகபர்ஜ்ய அக்னி, இது வீட்டிலே சக்தி முக்கிய கேள்வி கொண்டு அந்த காதலே மதிப்பார்கள், அக்னி அணையாமல் வீட்டிலே இருக்கும். இதுக்கு இருந்த அடுத்த அக்னி ஆவாகனிய அக்னி, அடுத்தது தட்சிண அக்னி. அந்த முதல் அக்னியில இருந்துதான் பின் சொன்ன ரெண்டு அக்னிகளையும் நாங்கள் மூட்டிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து. இந்த சம்பந்தர் கூட பாடுகின்றார், கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய என்ற பாட்டிலே கற்றாங்கு எரியோம்பி, எரியோம்புதல் அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட அந்த முத்தியை வளர்க்கின்ற அந்தனர்கள் இருபுறப்பாளர் பொழுதரை நுவல ஒன்பது குண்டம் கொண்ட மூன்று புரி நுண்ஞான், அதாவது முப்பரி நூலை அணிந்த அந்தனர்கள் வழிபடுகின்ற வழிபாடு இருக்கின்றது.